வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே. ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இரண்டு நாளாமும் 33 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். முதல் 2 வசனங்களிலே மனாசே ராஜாவான போது 12 வயதாய் இருந்தான் என்றும் 55 ஆண்டு காலம் எருசலேமிலே அரசாண்டான் என்றும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் செய்தான் என்றும் சிந்திக்க துவங்கினோம். 4 புத்தகத்திலே கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரத்திலே மனாசேயின் தீமையான வாழ்க்கை குறித்த விபரங்களை நாம் சிந்தித்தோம். இங்கே மீண்டுமாக கர்த்தர் அதை நினைவுபடுத்தி அதை குறித்து துக்கப்படுகிறார். பாருங்கள், 2 நாளாமும் 33:3,
அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து.
கவனித்தீர்களா, மிகப்பெரிய அளவிலே விக்கிரக ஆராதனைக்குள்ளே நுழைந்தான். ஆகாவும் ஏசவேலும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இவன் காணப்பட்டான். அவர்கள் செய்தது போலவே பாகாலை தொழுது சேவித்தான். வசனங்கள் 4-5,
எருசலேமிலே என் நாமம் எந்தெந்தைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான்.
மிகவும் துணிந்தவனாக எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே அவன் நுழைந்து வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். கிரேக்க ராஜ்யத்திலே மக்கள் வழிபட்டதை போல ஜூபிட்டர், மெர்குரி, வீனஸ் என்று வானத்தின் நட்சத்திரங்களை பணிந்து கொள்ள துவங்கினான். சொல்லப்போனால் ராசி பலனுக்கு அஸ்திபாரமிட்டவன் இவன் என்று சொல்லலாம். பிரிமானவர்களே, இன்று பல புத்தக கடைகளிலே இப்படிப்பட்ட புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். சிலர் சொல்லலாம், வெறும் நேரப்போக்குதான் இது, விளையாட்டு தான் இது என்று சொல்லலாம். ஆனால் பலருக்கு அது அப்படி இல்லை. தேவன் மேலே அவர்கள் வைக்கிற நம்பிக்கையை விட இந்த ராசி பலன்கள் மேலே அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ படித்த அறிவுள்ளவர்களும் கூட அதிலே நம்பிக்கை வைப்பது ஆச்சரியமானதாயிருக்கிறது. செய்தித்தாள் வந்தவுடனே அந்த பக்கத்தை தான் திருப்புகிறார்கள். தொலைக்காட்சியிலே அந்த நிகழ்ச்சி எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த மனசே வானத்து நட்சத்திரங்களின் மேலே அவ்வளவு ஈடுபாடு உள்ளவனாய் இருந்தான். எனவேதான் வானத்து சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை ஆலயத்திலேயே கொண்டு வந்து கட்டினான். அதோடு அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை. பாருங்கள், 2 நாளாமும் 33:6,
அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான்.
அவன் மிக பயங்கரமாக இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே நுழைகிறான். தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி என்று சொல்லும்பொழுது தன் சொந்த குமாரரையே அப்படிப்பட்ட செயல்களுக்கு அனுமதித்தான். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் தீயிலே தங்கள் குமாரர்களை பலி கொடுக்கவும் தூண்டுகிறவனாய் அவன் இருந்திருக்கிறான். அந்நாட்களிலே சூடேற்றப்பட்ட உலோக விக்கிரகங்களிலே சிறு குழந்தைகளை வைத்து அப்படியே கொண்டிருக்கிறார்கள். இதைத் தவிர கேடான காரியங்களை நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. இது கர்த்தர் அருவறுக்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, பில்லி சூனியங்களை அவன் அனுசரித்தான். அங்கே நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இது அத்தனையுமே பிசாசின் கிரியைகள். இந்த காலத்திலே கர்த்தரிடமாய் திரும்புகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அதே போல பிசாசின் வணக்கங்களுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். கவனியங்கள் 2:33-7:8.
இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை எந்தெந்தைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாயிருந்தார்களேயாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான்.
தேவனாய் கர்த்தர் மிக தெளிவாக தன்னுடைய ஜனங்களிடத்திலே, நீங்கள் தொடர்ந்து என்னை தொழுது சேவித்து எனக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் தேசத்தை விட்டு நான் உங்களை விரட்டப் போகிறதில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் யூதாவிலே இந்த மனாசே செய்ததை சற்றே கவனியுங்கள். 2:39-10.
அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள்.
கவனித்தீர்களா? கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதை விட மிக அதிகமாக இவன் செயல்பட்டான், ஜனங்களையும் வழி தப்பி போக பண்ணினான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேளையிலேயும் கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசினார் என்று வாசிக்கிறோம். எப்படி பேசினார் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களைத்தான் எசேக்கியேல் தரிசனத்திலே கண்டு யாரிடத்திலாவது சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும், எச்சரிப்பு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலத்திலே வடக்கு ராஜ்யத்தின் மக்கள் ஏற்கனவே சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்று விட்டார்கள், எசேக்கியேலும் அங்கேதான் இருக்கிறார். ஆனால் மனாசேயோ ஜனங்களோ கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவில்லை. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 29:1 வாசிக்கிறோம். இந்த மனாசேயனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதும் அதுதான். தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ ஒரு தேசத்தின் வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு செல்லும்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று வருகிறது. பாருங்கள், 2:33-11.
ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்சடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள்.
கவனித்தீர்களா? அவன் அரியணையிலே இருக்கும் அந்த காலகட்டத்திலேயே அசீரிய ராஜாவின் சேனாபதிகள் மனாசேயை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வசனங்கள் 12-13.
இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான்.
இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க ஒரு அனுபவம் பெற்றான். தேவனுடைய இடத்திலே நம்மிலே யார் இருப்போம் என்றாலும் மனாசேயின் மேலே நம்பிக்கையை பூரணமாய் நாம் இழந்திருப்போம், அப்படியே அவனை அழித்திருப்போம். ஆனால் தேவன் அப்படி அவனை விட்டுவிடவில்லை. தேவன் பிரச்சனையை அனுப்பினார், கஷ்டத்தை அனுப்பினார், நெருக்கத்தை அனுப்பினார். பாபிலோனுக்கு சிறை கைதியைப் போல கொண்டு போகப்பட்டான். தொடர்ந்து ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்தபடினாலே அவர்கள் எல்லாருமே ஒரு நாள் அப்படி கொண்டு போகப்பட போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன் முன்னதாக இதை செய்தார். நெருக்கத்தின் மத்தியிலே மனாசே அகப்பட்டுக் கொண்ட பொழுது உண்மையான இருதயத்தோடு தேவனிடமாய் அவன் மனம் திரும்பினான். தேவன் அவனை மன்னித்து மீண்டுமாக அவனை அரியணையிலே அமர்த்தினார். அவன் எருசலேமிற்கு மீண்டுமாக திரும்பி வந்தபொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அவன் வைத்திருந்த விக்கிரகங்களையும் மேடைகளையும் அவன் அகற்றினான். எருசலேம் பட்டணத்தை சுத்தம் செய்தான். ஆனால் பாருங்கள், 2:33-17.
ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள், என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள்.
வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஜனங்கள் பூரணமாக தேவனிடத்திலே மனம் திரும்பவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டங்களை அவன் அனுபவித்த பிறகும் முழுமையாக அவன் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக திருப்ப முயற்சி எடுக்கவில்லை. இந்த காலகட்டத்திலேயும் மனாசேதான் ஆட்சியிலே இருக்கிறான். உதவியற்ற முறையிலே ஒரு கைதியாக இருந்தபொழுது பாபிலோனிலே கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். எனவேதான் அவனுக்கு இறங்கினார், அவனை விடுதலை செய்தார், மீண்டுமாக அரியணையிலே ஏற்றினார். தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, மனாசே அருமையான கர்த்தருடைய பிள்ளைக்கு பிறந்த ஒரு மகன். ஆனால் அவனும் கர்த்தரை விட்டு தூரம் போனான். கர்த்தர் அவனுக்கு நெருக்கத்தை அனுப்பிய பொழுது மனம் திரும்பினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள பெற்றோர் ஒருவேளை இதை கேட்கும் பொழுது, கர்த்தரை விட்டு தூரம் போகிற அல்லது தூரம் போய்விட்ட உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதைப் போல கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளையும் திருப்ப முடியும். அந்த மனம் திரும்புதல் பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். மனாசையைப் போல அரைகுறையாக அல்ல, முழுமையாய் திரும்ப கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இள வயதிலே நீங்கள் கற்றுக் கொடுத்த வேத வசனங்கள் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையின் உள்ளேதான் இருக்கிறது. தேவன் அதை முளைத்து கனி கொடுக்க செய்வார். 2 Samuel 33:21.
ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான்.
மனாசே கர்த்தரை விட்டு தூரம் போனதின் விளைவு அவனுடைய மகனுடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட்டது. இவன் இவ்வாறு தேவனை விட்டு தூரம் போய் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்ததற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிவோம். பிள்ளைகள் இள வயதாய் இருக்கும்பொழுது பெற்றோர் பாவத்திலேயும் துன்மார்க்கத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அதே குணநலன் வருகிறது. பெற்றோர் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் அந்த காலகட்டங்களிலே வளருகிற குழந்தைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். என்றாலும் மூத்த பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், 2 Samuel 33:22-23.
அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்திக் கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான்.
கவனித்தீர்களா? இந்த ஆமோன் மனாசேயைப் போலவே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து மனாசே பண்ணி வைத்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் பலி செலுத்துகிறவனானான். அது மட்டுமல்ல, மனாசே கர்த்தரிடத்திலே தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டது போல இவன் தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரம் செய்து வந்தான். நடந்ததென்ன? அவனுடைய ஊழியக்காரரே அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை கொண்டு போட்டார்கள். தொடர்ந்து இப்படி அவனை வெட்டி போட்டவர்களை ஜனங்கள் வெட்டி போட்டு ஆமோனின் குமாரனான யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். பிரியமானவர்களே, 2 Samuel 34:35 யோசியா ராஜாவுடைய ஆட்சியை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது தேசமானது கடைசியான பெரிய எழுப்புதலுக்குள்ளே யோசியாவின் காலத்திலே வந்தது. இது மிகவும் பிந்திப்போன காலம் என்று சொல்லலாம். அதாவது 12 மணி ஆவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருப்பது போன்ற ஒரு நிலைமை. யூதா ஜனங்கள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே கொண்டு போகப்பட போகிறார்கள். இருந்தாலும் தேவன் அங்கேயும் ஒரு எழுப்புதலை அனுப்பினார். சிறைப்பிடிப்பிற்கு முன் நடைபெற்ற இறுதியான எழுப்புதல் அது. மனாசே மற்றும் ஆமோனின் காலத்திற்கு பிறகு இந்த எழுப்புதல் வருகிறது. அவர்கள் இருவரும் தேசத்தை மிகவும் தவறான பாதையிலே நடத்திவிட்டார்கள். ஒருவேளை யூதா மக்களுக்கு வேறு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று எண்ண தோன்றும் வேளை அது. ஆனாலும் நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. எழுப்புதலை பொறுத்த மட்டிலேயும் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட தீமையான ஒரு சூழ்நிலையிலேயும் எழுப்புதலை அனுப்ப முடியும். நம்முடைய காலகட்டத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. மனித அறிவின் அடிப்படையிலே பேசினால் யூதாராஜ்யம் இருந்த நிலைமையிலே ஒரு எழுப்புதல் வர முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர், தேவனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் செயலாற்ற முடியும். இந்த காலகட்டத்திலேயும் தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்ப முடியும். தீமையான காலங்களிலே தேவன் செயல்பட முடியாது என்று சொல்லும்படியான எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே இல்லை. சிலர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து பயங்கரமான காலங்கள் வரும் நாட்களிலே வரப்போகிறது என்பதை சொல்லும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது எழுப்புதல் உண்டாகாது என்று என்ன தோன்றுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை பிரியமானூர்லே. நம்முடைய ஜபத்தினாலோ திறமையினாலோ நாம் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. தூய ஆவியானோர் மட்டுமே அதை கொண்டு வர முடியும். இன்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜபமானது, ஆண்டவரே, என்னை உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வைத்துக் கொள்ளும், நான் எப்படிப்பட்டவனாக வாழ நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவனாய் அப்படிப்பட்டவளாய் நான் வாழவும், என்னை எப்படி பயன்படுத்த நீர் விரும்புகிறீரோ அப்படி என்னை பயன்படுத்தவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இது மிக மிக முக்கியமானது. கர்த்தருக்கு முன்பாக அவருடைய விருப்பத்தின் இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாக இல்லாமல் இருக்கும்பொழுது அவர் எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. முதலாவது, கர்த்தருக்கு முன் நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக்க வேண்டும். அடிக்கடி நம்மை நாம் பார்த்து, நான் நேர்மையோடு வாழ்கிறேனா, உண்மை உள்ளவனா இருக்கிறேனா, பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நேராக்காமல் எழுப்புதலை குறித்து நாம் தேவனிடத்திலே பேசுவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக நேர்மையானதாக இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தாவியானவரை பார்த்து அவருடைய வல்லமையினாலே நம்முடைய காலத்திலே எழுப்புதலை அனுப்பும் என்று நாம் கேட்க முடியும். தொடர்ந்து நாம் யோசியா ராஜாவை குறித்தும் எப்படி தேவன் அவர் மூலமாய் அற்புதமாய் செயல்பட்டார் என்பதை குறித்தும் பார்க்கப் போகிறோம். கவனியங்கள் 2:34-2
யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான்.
இன்றைக்கு அநேக ஜனங்கள் எது சரி எது தவறு என்று கேட்கிறார்கள். அதற்கு சிலர் வினோதமான விடைகள் கொடுப்பதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கே நாம் வாசிப்பது என்ன? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பிரியமானவர்களே, எது சரி என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதுதான் சரியான காரியம். எது தவறு என்று கர்த்தர் சொல்கிறாரோ அது தவறான காரியம். இன்றைக்கு சமுதாயத்திலே பல பகுதிகளிலே தேவன் தவறு என்று சொல்வதை மக்கள் சரி என்று சொல்கிறார்கள், தேவன் சரி என்று சொல்வதை மக்கள் தவறு என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய மதிப்பீடுதலுக்கும் மனிதனுடைய மதிப்பீடுதலுக்கும் மிக வித்தியாசம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? தேவனே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். நீங்களோ நானோ அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு இருளான அறைக்குள்ளே சென்று விளக்கிற்கான பொத்தானை அழுத்தலாம், உடனடியாக இருள் அகன்று விடுகிறது. நாம் அதை பிரிக்க முடியாது. ஒரு கோட்டை போட்டு இந்த பக்கத்திலே நான் வெளிச்சத்தை வைப்பேன், இந்த பக்கத்திலே நான் இருளை வைப்பேன் என்று கூற முடியாது. ஆனால் கர்த்தராலே அதையும் செய்ய முடியும். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் தவறு என்று சொல்வது தவறு, கர்த்தர் சரி என்று சொல்வது சரியான காரியம். இதை நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாயிருக்க வேண்டும். 2:34-3 கவனியுங்கள்.
அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான்.
யோசியாவின் 8வது ஆட்சிக்காலத்திலே அவன் 16 வயதாயிருந்தான். அப்பொழுது அவன் தேவனை தேட துவங்கினான். இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய இயக்கங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பும் வாலிபர்களையும் நாம் பார்க்கிறோம். அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. என்றாலும் இன்றைக்கு கர்த்தரிடமாய் திரும்புகிறவர்களிலே அநேகர் வாலிபராயிருக்கிறார்கள். யோசியா 16 வயதாய் இருந்தபொழுதுதான் கர்த்தரை தேட துவங்கினான். யூதாவிலே மாற்றங்கள் ஏற்பட துவங்கிய பொழுது அவனுக்கு 20. பிரியமானவர்களே, எழுப்புதலானது மறுமலர்ச்சிக்கு நேராய் ஒரு தேசத்தை வழிநடத்தும். நான் ஏற்கனவே இதை குறித்து கூறினேன். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பியிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக பாவத்தை விட்டு தூரமாகவே நடந்து செல்வீர்கள். நம்முடைய காலத்திலே எழுப்புதல் உண்டாகும் என்றால் இன்றைக்கு ஏற்படுகிற குடும்ப பிரிவினைகள், விவாகரத்துக்கள், பாலுறவு பாவங்கள் நிறுத்தப்பட முடியும். ஆம், கர்த்தரால் அதை செய்ய முடியும். நாம் இப்பொழுது கற்றுக்கொள்கிற வேத பகுதியானது நமக்கு உற்சாகத்தை தரும் ஒரு பகுதியாய் இருக்கிறது. யோசியா எந்த பயமும் இல்லாமல் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறான். தெற்கு ராஜ்யமான யூதாவை சுத்திகரித்த பிறகு அவன் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலுக்குள்ளும் கடந்து செல்கிறான். பாருங்கள், 2:34-8
அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 18 வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேயாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான்.
யோசியா 26 வயதாய் இருக்கும்பொழுது தேவாலயத்தை பழுது பார்க்க துவங்கினான். தனது தகப்பனான ஆமோனின் காலத்திலேயும் தனது தாத்தாவான மனாசேயின் காலத்திலேயும் அது பாழ்பட்டதாய் இருந்தது. 2 Samuel 34 அதிகாரம் 9 வசனத்தையும் கவனியுங்கள்.
அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து.
மனாசேயும் எப்ராயிமும் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் உள்ள கோத்திரங்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலில் உள்ள மக்கள் எல்லாரும் அசீரியா தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். ஒரு சிலர்தான் ஆங்காங்கே அந்த தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். காணாமல் போன கோத்திரங்கள் என்று இன்று அழைக்கிற அந்த மனாசேயின் கோத்திரத்தில் உள்ளவர்களும் இப்ராஹிமின் கோத்திரத்தில் உள்ளவர்களும் தான் தேவாலயத்தை பழுது பார்க்க பணத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்பொழுது தேவாலயம் சீரமைக்கப்படுகிறது. அப்பொழுது மிக அற்புதமான ஒரு காரியத்தை அவர்கள் கண்டெடுக்கிறார்கள். கவனியுங்கள், 2 Samuel 34:14.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான்.
கவனித்தீர்களா, இந்த காலத்திலே நாம் அநேக வேத புஸ்தகங்களை வைத்திருப்பது போல அந்நாட்களிலே இல்லை, ஒரு சில நகல்கள் தான் இருந்திருக்கின்றன. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கண்டெடுக்கப்பட்டுவிட்டது. இதன் பொருள் என்ன? மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இல்லை, அதற்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உள்ளவர்களாகவும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த சிறிய அறிவு அவர்களுக்கு இருந்தபடினாலேதான் அதை கண்டெடுத்து ராஜாவினிடத்திலே கொண்டு போகிறார்கள். வசனங்கள் 18-19.
ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு.
வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என்று சொல்லும்பொழுது அது மிகவும் அதிகமான உணர்ச்சியின் வெளிப்பாட்டை காட்டுகிறது. முதல் முறையாக அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபொழுது தானும் தங்கள் ஜனங்களும் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு எவ்வளவு தூரமாய் போய்விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆம் பிரியமான சகோதரரே, சகோதரியே, வேதம் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடியாயிருக்கிறது. வேதத்தை கேளாதவரை, வேதத்தை வாசியாதவரை நாம் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. எனவேதான் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவோ அல்லது தனியாக நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுதோ உங்களை உங்களுக்கு தேவன் காட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கவனியுங்கள், 2 Samuel 34:20-21 வசனங்கள்.
இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பும் பொழுது அங்கே எழுப்புதல் ஆரம்பமாகிறது. வேறு எந்த ஒரு காரியமும் எழுப்புதலை உண்டு பண்ண முடியாது. இன்று நம்முடைய காலகட்டத்திலே பிரச்சனை என்ன? ஏன் நாம் எழுப்புதலை காண முடியவில்லை? காரணம் மிக எளிமையானது. இன்றைக்கு சபைகள் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்துவிட்டது. திருச்சபைகள் மக்களை தன்னை நோக்கி இழுப்பதற்காக பல்வேறு வகையான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கிறதில்லை. அப்படிப்பட்ட வழிமுறைகளினாலே எழுப்புதல் உண்டாகப் போவதில்லை. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படும் பொழுதுதான், கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கும் பொழுதுதான் எழுப்புதல் உண்டாக முடியும். இப்பொழுது யோசியா அசைக்கப்பட்டு விட்டான். தேவன் என்ன செய்யப் போகிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள விரும்புகிறான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு அதிகமாகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மாதங்களுக்கு முன்னதாக, சில வருடங்களுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? இவ்வாறு அவர் உங்களோடு பேசுகிறதுனாலேதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்ல மாட்டாரா என்று வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும். அதுதான் தாவீதினுடைய அனுபவம். அதுவே உங்களுடைய அனுபவமாகவும் ஆகட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட மூன்று முக்கியமான சத்தியங்களை நான் நினைப்போட்ட விரும்புகிறேன். தனி மனிதர்களோ ஒரு தேசமோ கர்த்தருக்கு விரோதமாய் துணிந்து தொடர்ந்து செல்லும் பொழுது தேவன் அங்கே தலையிடுகிறார், தேவன் அங்கே செயல்படுகிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படும் பொழுது உண்மையான இருதயத்தோடு நாம் மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து மீண்டுமாய் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர். மட்டுமல்ல பிரியமானவர்களே, மூன்றாவதாக, கர்த்தரை நேசிக்கும் அருமையான பெற்றோருடைய பிள்ளைகள் வாலிப நாட்களிலே கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் பெற்றோர் கரிசனையோடு ஜபிக்கும் வேளையிலே நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மனாசேயை ஆண்டவர் சந்தித்து மனம் திரும்புதலுக்கு நேராய் வழிநடத்தியது போல அவர்களையும் வழிநடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கலாம். ஒரு காலத்திலே கர்த்தரை அறியாதவர்களாயிருந்து கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரத்தோடு ஜபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இறுதியாக, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ, ஒரு திருச்சபையிலோ, ஒரு தேசத்திலோ ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பெற்றுக்கொள்ள திறந்த உள்ளத்தோடு கர்த்தரையே சார்ந்து கொள்வோமா? ஜபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை எச்சரித்தீர், எங்களை வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்று நாங்கள் கேட்ட உமது சத்தியத்தை குறித்து கருத்தற்றவர்களாய் கடந்து சென்று விடாதபடி செயல்பட வேண்டிய காரியங்களிலே நாங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இப்பொழுது தீர்மானம் எடுக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். 2 நாளாகமும் 19:7 2 நாளாகமும் 19:7